يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. إنني أمان علماء الكريم إليه أصر ليتره يجب الرزيز الله جل جلاله رب العزة تبارك وتعالى அவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் அமைந்து தந்திருக்கிற பல சட்ட திட்டங்களில் வராசத் என்ற ஒருவர் இறந்ததற்கு பின்னர் அவரால் விடப்படுகிற சொத்துரிமைகளை யாருக்கு சொந்தமுள்ளதாக ஆகும் என்ற அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தந்திருக்கிற வராசத் என்ற நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிற அந்த அனந்தர உரிமை சொத்து என்பதை பற்றியுள்ள இந்த முதாசராவில் கலந்து கொண்டிருக்கிற அருமைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் கபூல் செய்தாக இந்த நோக்கத்திற்கு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி இதனுடைய ஏற்பாட்டாளர்களையும் அல்லாஹ் கபூல் செய்தாக. இனிவன் அல்லாஹ் நேரடியாக இன்று உலகம் பூராவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒரு ஏராள் செய்யப்படுகிறது. செய்கிறவர்கள் குறிப்பிட்ட ஒரு சாராராக இருந்தாலும் செய்யப்படுகிற ஏலான் என்பது ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டிய ஒரு ஏலானாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிகளிலும் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் இவ்வாறு ஏலான் செய்யப்படுவதுண்டு. ஈருலக வெற்றியும் அல்லாஹ் தீனில் வைத்திருக்கிறான். தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை. ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழி பொதுவாக உலகம் பூராவும் செய்யப்படுகிறது. செய்கிறவர்கள் குறிப்பிட்ட ஒரு சாராராக இருந்தாலும் சொல்லப்படுகிற விடயம் ஏலான் என்பது ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய, ஒவ்வொருவரும் அதை பற்றி தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையுடன் அந்த ஏலானை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கடமைப்பாடு. உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளையை வாழ்க்கையில் பின்பற்றி நடந்தாக வேண்டும். இதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு. உலகத்தில் அல்லாஹ்வு சொல்லுகிற கட்டளைகளை வாழ்க்கையில் பின்பற்றி நடத்துகிற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுக்கு கிடைக்கப்பெறுகிறது. உலகத்தில் எந்த மனிதன் அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் சம்பாதித்துக் கொள்கிறானோ நாளை மறுமையில் சுவர்க்கத்துக்குரியவனாக அவன் கபூல் செய்யப்படுகிறான். அல்லாஹ்வின் நெறியாக உலகத்தில் யாரும் நலவுகளின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, உலகத்தில் யார் நபிவாய் அவர்கள் காட்டி தந்த சுண்ணா என்ற அந்த வழிமுறை ஒப்பத்தன் வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்களோ, இவர்களுக்கெல்லாம் ஒரு குண்ணி சொல்லியிருக்கிறான், சுமச்சியை சொல்லியிருக்கிறான், இவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்கள். எனவே சொல்லித் தந்திருக்கிற பல கடமைகளை மனிதர்கள் செய்கிறார்கள். சிலரை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரா என்பதை மனிதர்கள் தெரியாமல் இருக்கிறார். அநேகமானவர்கள் அதை பற்றி அரட்டிக் கொள்வதும் கிடையாது. அநேகமானவர் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அல்லாஹ் நிலையாகவே அப்பேற்பட்ட அல்லாஹுடைய ஒரு கட்டளை தான் இன்று உங்களுக்கு ஒரு பாடமாக நடத்தப்படவிருக்கிற வராசத் அல்லது மீராத் என்ற வார்த்தையை கொண்டு அருமையில் சொல்லப்படுகிற அனந்துரிமை, அனந்தர உரிமை சொத்து, அது எவ்வாறு பங்கீடு செய்யப்பட வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் எப்படி அதை சொல்லியிருக்கிறது என்பதை பற்றி ஒரு பார்வை. குர்ஆனில் தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நோன்பை பற்றி சொல்லியிருக்கிறான், ஜகாத் ஹஜ்ஜை பற்றி சொல்லியிருக்கிறான், இன்னும் பல கடமைகளையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தொழுகையை பற்றி சொல்லுகிற அல்லாஹ் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறானுடைய தொழுகையுடைய நடைமுறையாக சொல்லுங்க நிலைநாட்டுவார்கள். தொழுகையுடைய பொறுப்புகள் எவைகள் அவசியம் கவனிக்கப்பட வேண்டும்,
எவைகள் செய்யப்படாத பொழுது தொழுகை பாத்திலாகவிடும், எவைகள் சுண்ணத்தான வகைகள் எல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்திருக்கிறார். இப்படி பல விடயங்களை பார்க்கின்ற பொழுது அந்த மேலோட்டமாக இந்த கடமையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறார். அதனுடைய செயல்முறை நபிவாரி சடல்லாமரை அவர்கள் தெளிவுபடுத்திருக்கிறார். ஆனால் இந்த அனந்த சொத்துரிமை என்ற இந்த நிலைப்பாட்டை பொறுத்தவரை யாருக்கு எப்படி எந்த நேரத்தில் எவ்வளவு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு, அதற்குரிய நிபந்தனைகள் என்னது என்பன போன்ற பல விடயங்களை அம்மா அவனுடைய குரானிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சொல்லப்படுகிற மக்காயுகள்ல சொல்லப்படுகிற மக்காயுகள்ல இதை போல எந்த ஒரு மக்களாலும் தெளிவுபடுத்தப்பட்டது கிடையாது. அவர் அதை மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். மேலதிகமான சில விடயங்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு போக அவ்வப்போது ஏற்பட்ட காலத்துடைய தேவையை கருதி சஹாபாக்களுடைய காலத்தில் சிற்சில மக்களாக்களிலே சஹாபாக்கள் இஜ்மா சஹாபா என்ற அமைப்பில் பிரபலமான சத்தாபதி அல்லாஹு தஆலா அன்புடைய காலத்தில் சில விடயங்கள் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வரப்பட்டது. அதுதான் இன்று வரை நடைமுறையில் கடமைகளை சம்பூர்ணமாக நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக அற்றி வஃபாத்தாக வேண்டாம். எனவே அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுதல் என்பதுடன் அந்த மௌத்தையும் சேர்ந்திருக்கிறான். அந்த மௌத்துடைய நேரம் வருகிற வரை அல்லாஹ்வுக்கு இதா செய்யுமாறு சொல்லுகிறான். ஒரு மனிதன் ஒப்பாத்தாக்குகிற பொழுதும் அந்த மையத்துடனும் அல்லாஹ் சில விடயங்களை இணைத்து வைத்திருக்கிறான். அது ஒரு பகுதிதான் இந்த அனந்த உரிமை சொத்து பங்கீடு செய்தல் என்றும். அதாவது ஒரு மனிதன் ஒப்பாத்தாகிறது பிறகு அவன் ஏதேனும் பொருளை விட்டு சென்றான் என்றால் அந்த பொருளுடன் எவைகள் சம்பந்தம் பெறுகிறது என்ன செய்ய இஸ்லாம் சொன்னா அவரின் வாழ்க்கையில் எதை விட்டு சென்றாரோ அந்த பொருளில் இருந்து அவருடைய ஜனாதாவுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள். யாரு போய் கண்டுபிடிக்க வேண்டியது அவர் செய்வாரா இவர் செய்வாரு, பாப்பா வந்து பாப்பாவுடைய ஜனாதாவுக்கு செலவு செய்து மகன்மா யோசிக்கிறதா, உமா வந்து உமாவுடைய ஜனாதாவுக்கு செலவு செய்யறதுக்கு பிள்ளைக்கு யோசிக்கிறதா. இஸ்லாம் யாரையும் கஷ்டப்படுத்தல, இஸ்லாம் சொல்லுகிறது யார் ஒப்பாத்தா இருக்கிறாரோ அவர் ஒப்பாத்தாகுவதற்கு முன்னர் ஏதேனும் பொருள் விட்டு சென்றிருந்தால் அதிலிருந்து முதன்ன அவருடைய ஜனாதாவுடைய கடை கிரிகைகளை கடமை நீங்க செய்ய சஜிவீன்று மையை தெரிஞ்சு சொல்வார். இது முதல் கட்டம். இவ்வாறு செய்யப்பட்டதற்கு பிறகு இரண்டாவது பார்க்கணும், அவர் ஹயாத்தோடு இருக்கிற பொழுது கடனாளியாக இருந்து ஒப்பாத்தாக இருக்கிறாரா, கடனாளியாக இருக்கிறாரா. ஒரு மனிதன் பொழுது அவன் கடனாளியாக ஒப்பாத்தாக இருந்தால் அவருடைய மன்னிப்பை ஏற்று அந்த மனிதனை சுவர்க்கத்தில் இன்பங்களாக கொடுக்கலாம். எனவே கடன் என்பது மிக முக்கியமான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகிற ஒரு நிலைப்பாடு. எனவே இஸ்லாம் சொல்கிறது ஒரு மனிதர் ஒப்பாத்தாவிட்டா இரண்டாவது கட்டம் பார்க்கணும், அவர் கடனாளியாக இருந்தால் அவருடைய கடன்கள் நிறைவேற்றும். எனக்கு வர வேண்டிய அக்கனா விட்டுக் கொடுக்கிறது இரண்டாவது விடயம். ஆனால் அதிலிருந்து நான் பலவந்தமாக தடுக்கப்படக்கூடாது, அதிலிருந்து நான் அநியாயம் செய்யப்படக்கூடாது. காலத்துல இவ்வாறு வராத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுபோல நபிசல்லாஹுடைய காலத்துல ஏற்பட்ட பொழுது நபி அவர்கள் அங்கே தீர்த்து வைத்தார்கள், சஹாபாக்கள் அந்த அயல்மை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அது அங்கே முடிவெடுக்கப்பட்டது, தீர்க்கமாக
ஒரு ஆணுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதனுடைய விளக்கம், ஒரு ஆண் பெண்ணுடன் சேர்ந்து வருகிற பொழுது
சொல்லி அங்கே இரண்டு அக்கறம் செலுத்தப்படுது. எனவே வாழ்படல் வந்து அல்ல உம்மடல் வந்து மூணு பங்கா பங்கு வைத்து ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிற ஒரு பங்கு, அதுல டபுள் பங்கு ரெண்டு பங்கு ஆணுக்கு கொடுக்கப்படுது. கொடுப்பதை போன்ற ஒரு பங்கு ஒரு ஆணுக்கு இருக்கிறது. ஒரு ஆணுக்கு இருக்கிறது மித்ரு ஹப்பில் உண்மையை, ஹப் என்று சொன்னால் பங்கு, உண்மையை என்றால் இரண்டு பெண்கள். எனவே இரண்டு பெண்களுக்கு கொடுக்குகிற பங்கை போன்று என்ற வார்த்தை மித்ரு என்ற வார்த்தை காட்டுது. எனவே மித்ரு ஹப்பில் உண்மையை என்ற வார்த்தையின் மூலமாக தெரியப்படுகிறார். அவங்களுக்கு மூன்றில் இரண்டு பங்கு கொடுக்கப்பட வேண்டும். மாப்பிள சொத்திலிருந்து மூன்றில் இரண்டு பங்கு கொடுக்கப்பட வேண்டும். அவங்க ஒரு பெண்ணாக இருக்குகிற பொழுது பாப்பா அவளுக்கு உண்மையான சொத்திலிருந்து அளவாக்கி கொடுக்கப்படும். உதாரணமாக உமா அப்பா தாய்க்காக இருக்கிற ஒரே ஒரு மகள் என்று சொன்னால் உமா விட்டு இருக்கிற சொத்திலிருந்து அரை பகுதி அந்த மகனுக்கு கொடுக்கப்படும். கவனிச்சாலோ அது அவளே அவருக்கு அழுக்கலாம். உம்மட சொத்து நான் தான் கவனிச்சேன், உம்மட சொத்த மொத்தமா அழுத்தப்படுது யாரும் பார்க்க. எனவே இஸ்லாமிய நடைமுறைக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் சொல்லுவான், அங்கு இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த பங்கு எல்லோருக்கும் பங்கீடு செய்யப்பட வேண்டும். நான் உப்பாவை பார்த்தேன், நான் அப்பாவை பார்த்தேன், நான் தான் கடைசி வரைக்கும் பக்தருக்கு தள்ளி கட்டினேன், அதனால உப்பாவை வாப்பன் சொன்ன எனக்கு தாண்டி அந்த நான் பார்த்தேன் என்றதை வச்சு இங்க பார்க்க மனக்கிறேன். உப்பா வாப்பா பார்த்து அதனால உப்பா வாப்பனை சொன்ன உங்களுக்கு மட்டும் சொந்தமாக ஆகாது. அதாவது நல்லதாகவே இங்கிருக்கிற நடைமுறையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, சில இடங்களை பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய காலத்திலும் நடந்திருக்கிறது. அல்லாஹ் சஹாபாக்களுடைய காலத்தில் சில விடயங்களை நடைமுறைப்படுத்தி அல்லாஹ் சமூகத்துக்கு பாடம் சொல்லித்தருகிறார். அவங்க பங்கு செய்து கொள்வது அந்த நானோட பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பங்கு போனதில்லை. நிலையாவே இது நடந்துச்சு, சஹாபாக்குடைய காலத்துல நடந்துச்சு, சஹாபாக்குடைய காலத்துல நடந்துச்சு. சகோதரர்கள் வந்து அவருடைய முழுமையான சொத்தை எடுத்து போயிட்டார். போல அன்றைக்கு நடந்திருக்கிறது நடைமுறை படுத்தினார், எங்களுக்கு பாடம் சொல்லித்தார். அல்லாஹ் இப்ப சாஹிப் ரபியுடைய மனைவி நபிசல்லாஹுடைய மூன்றில் இரண்டு பங்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒப்பாத்தானவருடைய பிள்ளைகளுக்கு பராமரிப்புக்காக வேண்டி நாங்கள் பிள்ளைகளை பார்க்கிறோம், நானோட பிள்ளை எங்களுடைய கடமை பராமரிப்பு செய்வாங்க, ஆனா உங்களுடைய சொத்து பிள்ளைகளுக்கு சேர வேண்டும் என்ற விஷயத்துல அவங்க இருக்கடித்து செஞ்சிருக்காங்க. மனைவிக்கு பிள்ளைகள் யாருமே இல்லை சொன்னா அந்த உபாத்தான மனைவியுடைய சொத்திலிருந்து கணவனுக்கு அரை பங்கு உரிமை இருக்குகிறது. நடைமுறை சிக்கல் உண்டு சமூகத்துல கணவன் மனைவி அவர்கள் கணவன் மனைவியாக இருந்திருக்கிறார்கள். உத்தியோகபூர்வமாக அவர்களுக்குள் எந்த கலாக்க கொண்டோ பங்க கொண்டோ குழுவை கொண்டோ எந்த பிரிவும் ஏற்படாத பொழுது அவர்கள் கணவன் மனைவி நிறைய நிறைவேற்ற பார்க்கிறோம் என்று சொன்னா நான் அவர்களுக்கு பிரிஞ்சு 10 வருஷம் ஆகுது அவர்களுக்கு மாப்பிள்ளை இல்ல. இஸ்லாமிய முறைப்புடைய உங்களுக்குள்ள பிரிவு தலா ஒரு பத்தின் மூலம் ஏற்படுத்தியா ஒன்றுமே இல்ல. இவ பொட்டாட்டிக்காரி உப்மா வீட்டுல வாப்பில அவர் எனக்கு வாழ்ந்து போய் உட்கார்ந்துட்டாரு 10 வருஷம் நினைச்சு கொண்டிருந்தாலும் எனக்கு மாப்பிள்ளை இல்லன்னு இல்ல. இஸ்லாம் சொல்லுகிறது ஓட்ட மாப்பிள்ள வருதான் என்ற இஸ்லாமிய முறை படிவுகளுக்குள்ள பிரிவு என்பது ஏற்படாத பொழுது அவர் கணவன் வந்து கணவன் தான், அவருக்கு மனைவி மனைவி தான். உத்தியோகபூர்வமான அந்த கணவனுக்கு பங்கு இருக்குகிறது என்பதை மனதில் நேரங்கள கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க. இந்த உமா தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, பாப்பா வீட்டுக்கு வாழ்றதும் இல்ல போறதும் இல்ல, ஒவ்வாத்தாயிட்டாங்க. இப்ப இந்த பெண்ணுடைய சொத்துல பிள்ளைகள் முழுமையா அறிந்து கொள்வாங்க. அதை மனைவி ஒப்பாத்தாக கணவன் என்ற வகையில தன்னுடைய வாப்பாவுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்பதை பிள்ளைகள் குறுக்க மறுக்கிறார். இதை சொல்றாங்க, வாப்பாங்களை கவனிக்கிறது, வாப்பாங்களை பராமரிக்கிறது, உண்மைதான் கவனிச்சாங்க, எல்லாமே உண்மைதான் இருக்கு. வாப்பா எவ்வளவு காலம் எங்களோட இல்ல, வாப்பா எவ்வளவு காலம் இல்லாம போட்டும் இஸ்லாமிய முறைப்படி வாப்பாவுக்கும் உமாவுக்கும் கணவன் மனைவிக்கு பற்றிய பிரிவு என்பது ஏற்படாத பொழுது அவர்கள் மௌத்துவரைக்கு கணவனும் மனைவி மனைவி மறித்திருக்க ஒப்பாத்தாக இருக்க அவருக்கு அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் யாரும் இல்லாத பொழுது கணவனுக்கு அரை பகுதி கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கணவன் ஒப்பாத்தான மனைவிக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த மனைவிய சொத்திலிருந்து சற்று குறைவு ஏற்படுத்தப்பட்டு கணவனுக்கு 1/4 கொடுக்கப்பட வேண்டும். இந்த சட்டத்தை அவர்களுக்கு 1/8 இருக்கிறது, 1/4 இருக்கிறது. எப்ப கணவர் ஒப்பாத்தான கணவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இல்ல என்ற நிபந்தனையின் அடிப்படையில் கணவன் மனைவிடைய சொத்து ஏற்ற சார்பங்கள் ஏற்படுகிறது, ஏற்றம் இறக்கம் ஏற்படுகிறது. எனவே இந்த நிசாவுடைய 11-12 வசனங்கள்ல இவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், இவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அடுத்து நிசாவுடைய கடைசி அத்தியாயம், அந்த அத்தியாயத்துடைய கடைசி அத்தியாயத்திலே சகோதர சகோதரி விஷயத்தான் சொல்லி இருக்கிறார். இந்த சகோதர சகோதரிகளை சூரா நிசாவுடைய 12 வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லுவார். சகோதரத்துவம் என்பதை நாம இறங்குவது சகோதரி இன்ஷால்லா. இப்போது நாங்கள் முடிச்சிட உள்ள கையில ஒரு பேப்பர் தரப்படும், அந்த பேப்பர் தந்ததுக்கு பிறகு இன்ஷால்லா தேவையான தகவல்கள் அந்த பேப்பரை வச்சு ஓடி விழுத்துகிறது. அதுல உங்களுக்கு தேவையான முறையில யார் யாருக்கு எப்படி பங்கு வரும் என்ற கணக்குகளை இன்ஷால்லா செய்து காட்டலாம். தெரியுமானவர்களே, சகோதரத்துவத்தை நம்ம விளைவிக்கணும். இஸ்லாம் என்பது சகோதரத்துவத்தை 3 வகையாக பிரித்திருக்கிறது. சகோதரத்துவம் என்பது 3 வகையாக பிரித்திருக்கிறது. 1 சகோதரத்துவம், 2 தந்தை வழி சகோதரத்துவம், 3 பகுதி தாய் வழி சகோதரத்துவம். இவ்வாறு 3 வகையான சகோதரத்துவத்தை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. சொந்த சகோதரத்துவம் சொன்ன உதாரணமாக ஏக சொந்த நானா அல்லது ஏக சொந்த தாத்தா, ஏக சொந்த தம்பி என்ன அர்த்தம், என்னை பெற்றெடுத்த அந்த பெற்றோர் நான் யாரை சொந்த சகோதரன் தம்பி என்று சொல்கிறேனோ அந்த அவரையும் பெற்றெடுக்கிறார். அப்துல்லா அப்துல் ரஹ்மான் 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேரும் சொந்த சகோதரர்கள். இந்த அப்துல் ரஹ்மானை பெற்றெடுத்த உமாவும் பாப்பாவும் தான் இந்த அப்துல்லாவை பெற்றெடுத்திருக்கிறான்னு சொன்னா இவங்க 2 பேருக்கு பேர் சொந்த சகோதரர்கள், 2 பேருக்கு உமா பாப்பாவும் தந்தை வழி சகோதரத்துவம் என்று வருகிற பொழுது இந்த தந்தை என்று வழி சகோதரத்துவம் என்பதுல பாப்பாக ஒன்றாக இருப்பார், 2 பேருடைய உமா வித்தியாசமாக இருப்பார். ஒரு ஆள் 2 கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, ஒரு ஆள் 2 கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, 2 கல்யாணம் முடிச்சதுல 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறார். ஒரு பிள்ளைக்கு பேர் அப்துல்லா, இன்னொரு ஆளுக்கு பேர் அப்துல் ரஹ்மான். இந்த அப்துல் ரஹ்மானுடைய உமாவும் அப்துல்லாவுடைய உமாவும் பேரு, ஆனா 2 பேருடைய வாப்பாவும். இதை சொல்லுவாங்க தந்தை வழி சகோதரத்துவம், இவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. இதனால மறந்துடக்கூடாது. இங்கே நடைமுறையில பல சிக்கல்கள் வருது. நெல்லடியாகவே முதல் கண் முடிச்ச வந்த அந்த பெண் ஒப்பாந்தாரத்துக்கு பிறகு அவருடைய உள்ளேயும் இருக்க இவர் இரண்டாவது கல்யாணம் முடிப்பாரு. இரண்டாவது கல்யாணம் முடிச்ச குடும்பம் நடக்கிறது. இரண்டாவது கல்யாணம் முடித்த அந்த பெண்ணுடன் தான் அவருடைய வாழ்க்கை கூடுதலாக அங்கே காலங்கள் கழியும். முதல் மனைவி சிறந்த கவனிக்கிறது இல்ல, அவர்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க. இப்ப ஒப்பாந்தாரிட்டா இப்ப இந்த இரண்டாவது மனைவியின் மூலம் கிடைக்கப்பட்ட குழந்தைகள் எங்கட வாப்பாளர் சொல்லிட்டு எங்களுக்கு எதிர்பார்வாங்க. அதே வாப்பா ஏற்கனவே பிள்ளைகள் இருக்கிறதை யோசிக்க மாட்டார். எனவே அங்கே தந்தைவரின் சகோதரத்துவம் என்பது அங்கே பங்கு கொடுக்கப்படாமல் வீணடிக்கப்படுகிறது. அவருடைய பிள்ளைகள் என்று யோசிக்கப்படாமல் ஒரு சாரா மட்டும் எங்கட வாப்பட சொல்லுன்னு எடுத்துக்கொள்ள பார்க்கிறார். மூன்றாவது பகுதி இருக்கிற தாய்வரின் சகோதரத்துவம் இதில் என்னன்னா ரெண்டு பேருடைய உமாவும் கொண்டு அவர் இருப்பாங்க. வாப்பா வித்தியாசம் ஒரு பேர் கல்யாணம் வைத்து பிள்ளைகள் இருப்பார். அந்த குறித்த கணவன் ஒப்பாத்தாக அல்லது சலாத்தின் மூலமாக திருவி ஏற்பட்டிருக்கிறார். அந்த பெண் இரண்டாவது திருமணம் முடிக்கிறாள். ஏற்கனவே முடிக்கப்பட்டது கூட பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பெண் இரண்டாவது திருமணம் முடித்தது கூட பிள்ளைகள் கிடைக்குது. இப்ப ரெண்டு பேருடைய வாப்பாவும் வித்தியாசம். ஆனா தாய் வந்து இதுக்கு சொல்வாங்க தாய் வழி சகோதரர். சகோதரத்துவம் என்பதை மூன்று வகையான சகோதரத்துவமாக ஆக்கி தந்திருக்கிறது. சொந்த சகோதரத்துவம், தந்தை வழி சகோதரத்துவம், தாய் வழி சகோதரத்துவம். இவர்களுடைய ஹக்குகளையும் அந்த அப்பா அழைத்திருக்கிறார். சூரா இஸ்லாமினுடைய 12வது வசனத்தில் வருகிற வகின் கான ரஜுலுன் யுவலத்து கலானதன் அவிம்ராது வலஹு அகுன் அவ் உக்தும். அகுன் என்றால் சகோதரன், உக்தும் என்றால் சகோதரி. இங்கே அகுன் உக்தும் என்ற சகோதரத்துவம் தாயுடைய சகோதரத்துவத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். சகோதரத்துவம் என்பது தாய் வரி சகோதரத்துவத்தான் அவர்களுக்கு எவ்வளவு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் சொல்கிறார். அவர்களை கடித்தவர்களாக இருந்தால் ஆறு ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும். அவர் ஒன்றவிட கூடுதலாக இருந்தால் மூன்றில் ஒரு பங்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற பாடம் வருகிறது. சூரானுடைய கடைசி ஆயத்திலா சொந்த சகோதரத்துவம் அல்லது தந்தை வழி சகோதரத்துவம் அவர்களுக்குரிய அன்புகள் எல்லாம் இருக்கிறார். இப்படி அடந்த உரிமை யாருக்கு எப்படி எவ்வளவு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ற அந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறான். அவர்களுடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல சில வசாயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் உண்மம்மா அல்லது பாப்பம்மா பேரன் மூத்து அல்லது பேத்தி மூத்து. இப்ப உம்மம்மா அந்த ஊர்ல போன பேரனுக்கு அல்லது பேத்திக்கு உம்மம்மா இருக்கிறாங்க, பாப்பம்மா இருக்கிறாங்க. இவர்களுக்கு எவ்வளவு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் அதையும் தான் சொல்லியிருக்கிறது. அவர்களுக்கு பேரன் அல்லது பேத்தியுடைய சொத்தில் இருந்து ஆறில் ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு சில நிபந்தனை பொதுவாக எல்லாவற்றுக்கும் எல்லா பங்குகளும் கொடுக்கப்படுகிற பொழுதும் அங்கே சில கண்டிஷன்கள் அதெல்லாம் வைத்திருக்கிறார். இது இல்லாம சஹாபாக்களுடைய காலத்துல சில மசாலைகள் உருவானது. அந்த பகாதில் இருந்த ஹதீஸ்ல இருந்து நேரடியான தெளிவுகள் அங்கே இருக்கவில்லை. சஹாபாக்களுடைய காலத்துல சில மசாலாக்கள் உருவானது. அதுல சஹாபாக்களுடைய காலத்துல வந்த மசாலாக்களுக்குரிய முடிவாக
அனந்தர சொத்து என்பது ஒரு ஆணைய ஒப்பாத்துக்கு பிறகுதான் பிரிக்கப்படுது.
ஒப்பாத்துக்கு முன்னால் நிற்கிறார்கள். ஒப்பாத்துக்கு முன்னால் என்ன செய்வாங்க, ஒரு நோயரை குடிச்சு ஏன கடைசியில் இருக்கிறது, கூடு விடுவதுக்கு என்ன சுத்தத்தை எவ்வளவு பங்கிருக்கிறது, ஏன பிள்ளைகளுக்கு திருச்சி எழுதி வைக்கிறதாக எழுதி வைக்கிறாங்க. இதை இஸ்லாம் சொல்லுகிற அனந்தர சொத்துரிமை பங்கீடாக கணக்கெடுக்க முடியாது. அடிப்படையில மூன்ற முதல் பகுதி அங்கே உபரித்திருக்க வேண்டும். சொத்திற்கு அவரை மரணத்திற்கு பிறகு அதற்கு தகுதி உள்ள உரிமை பெறுவார்களோ அந்த மையம்.
இவருக்கு பங்கில் எதுவுமே கிடைக்கப்பட மாட்டார்.
அவருடைய அனந்த உரிமையை அது தடுத்து விடுகிறது. மூணாவது இஸ்திலாஹு தீன், இதுவுமே காட்சி நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல சுருக்கத்திய சமயத்தில் இஸ்லாத்துக்கு வெளியேறுகிற மக்கள் என்று பார்க்கின்ற பொழுது இஸ்திலாஹு தீன், பாப்பா முஸ்லிம் மகன் காஃபிர், அல்லது பாப்பா காங்கிராக இருக்கிறார் மகன் முஸ்லீமாக இருக்கிறார் காஃபிர் என்று சொல்வதற்கே பொதுவாகவே இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்துடையவர்களாக இருந்தார். ஒரு இஸ்லாமியிலும் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்துடையவர்களுக்கு மத்தியில வராசத் என்பது அங்கே பகிர்ந்து செய்யப்பட மாட்டார். ஏதேனும் கொண்டு இருக்குமாக இருந்தால் அந்த இரண்டு பேருக்கு மத்தியில அனந்தர சொத்துரிமை என்பது அங்கே தடுக்கப்பட்டு உண்டாகும். ஆண்கள் யாருக்கு பங்கு கிடைக்கும், பெண்கள் யாருக்கு பங்கு கிடைக்கும், முதல்ல பாக்குறோம் பாப்பா, அதுபோல அப்பா மகன், மகனின் மகன், கணவன், சகோதரன், தந்தை வழி சகோதரன், தாய் வழி சகோதரன், சொந்த சாச்சா, தந்தை வழி சாச்சா, அல்லது உரிமை இட்டவன் என்று இவ்வாறு ஒரு பட்டியல் இருக்கிறது. அனந்த உரிமை ஆண்கள் கிடைக்குகிறவர்கள் இவர்கள், இவர்கள் அல்லாதாக வேறு யாருக்கு போகாது. மாமா என்பவருக்கு அனந்த உரிமை போகாது. மருமகன் மூத்து மாமா, மாமா என்று சொல்கிற பொழுது இரண்டு வகையான மாமாமார்கள் இருக்கிறார், மூணு வகையானவர்கள் இருக்கிறார். ஒன்று நாம் எத்திராக சொல்றது கொண்டாடுகிற மனைவியின் பாப்பா மாமா, மருமகன் சொல்கிறார் அந்த மாமாவுக்கு பங்கு போகாது. அல்லது மாமிட மாம்பள மாமா வச்சிருக்கிறார், மாமிட மாப்பிள பார்த்து தவறு சொல்றது இல்லை, மாமிட மாம்பள மாமா. மாமிட்டா யாரு, எங்கட வாப்பாட தகச்சி வாப்பாட தாத்தா, இவர்களுடைய கணவன்மாருக்கு நாங்க இது மாமின்னு சொல்றது போல மாமான்னு சொல்றோம். இந்த மாமாவாருக்கு மராத்த எந்த பங்கும் இல்லை. இஸ்லாமிய முறையில மகரமான மாமா என்று சொல்லுகிற அமைப்புல ஆரம்பத்தக்கார மனைவியின் பாப்பா அந்த மாமான்னு சொன்னோம், அது ஒரு பகுதி. இஸ்லாமிய அமைப்புல மகரம் என்று சொல்லக்கூடிய மாமான்னு பார்த்துக்கிற பொழுது எந்த மாமா தன்னுடைய உம்மால நானா உம்மால தம்பின்னுதான் மகரம் என்று சொல்லக்கூடிய மாமா, இந்த மாமாவுக்கும் அந்த வராசத்திட்ட சொத்துகள் போகாது. அதே போல மாமி அது பிறகு சாட்சி இவங்களுக்கு வராசத்தை அமைப்பு எதுவுமே போகாது. எனவே ஆண்களுடைய பட்டியல்ல இவர்களுக்கு மாத்திரம்தான் வராசத் கிடைக்கும். அதுக்கு பெண்களுடைய பகுதியில தாய், தாயின் தாய், தந்தையின் தாய், பாப்பம்மா உமான்னு சொல்லுமே அந்த ரெண்டு பேர், அதுல மையத்துடைய மகள், மையத்துடைய மகனின் மகள் பேத்தி, மையத்துடைய மனைவி, மையத்துடைய சொந்த சகோதரி, மையத்துடைய தந்தை வழி சகோதரி, மையத்துடைய தாய் வழி சகோதரி, அதுக்கு பிறகு உரிமை இருந்தவர். அந்த உரிமை இடுதல் என்பது அந்த அத்தியத்தில் சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் இருந்தது, இப்போது நடைமுறை இல்லை. அதனால் அதை பற்றி நாங்கள் கூடுதலாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பாருங்க, ஆண்களுடைய பகுதியிலே பெண்களுடைய பகுதியிலே மூணு ஸ்டார் போடப்பட்டவர் இருக்கிறார், ஸ்டார் போடப்பட்ட மூணு பேர் இருக்கிறார். அந்த குறிக்கப்பட்டிருக்கிற காரணம் என்னன்னா, இந்த பங்குகள் பங்கு வைக்கப்படுகிற பொழுது இந்த ஆண்கள்ல மாப்பா மகன் அதே போல கணவன், பெண்கள்ல தாய் மகன் மனைவி, இவங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த மகானினுள் இருக்கின்ற அனந்தர சொத்துரிமையை தடுக்குகிற காரணங்கள் எதுவுமே இல்லாத பொழுது இவங்களுக்கு பங்கு கிடைக்க மாட்டாது என்ற பெரிய இவங்களுக்கு கண்டிப்பா பங்கு கிடைக்கும். மகன் போதா போயிருந்தா பாப்பாவுக்கு கண்டிப்பா பங்கு கிடைக்கும். பாப்பா யாரோடு இருந்தாங்க, பாப்பா போதாம இருந்தார், மகன் யாரோடு இருந்தாங்க, மகனுக்கு கண்டிப்பாக பங்கு கிடைக்கும். இதுல எந்த சந்தேகம் இல்லை. யாரின் காரணமாகவும் பாப்பாவுக்கு பங்கு இல்லை, மகனுக்கு பங்கு இல்லைன்னு பேச்சு வராது. பின்னாடி இருக்கிற உதாரணத்திற்கும் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம். அதே போல கணவன் ஒப்பாட்டாளர் மனைவி ஒப்பாட்டாளருக்கு கணவனுக்கு கண்டிப்பாக பங்கு கிடைக்கும். இல்ல பிள்ளைகளும் கூட இருக்கிறாங்க, அது மையத்துடைய சகோதர சகோதரிகள் தெரிய நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால கணவனுக்கு பங்கு எதுவும் கிடைக்கலன்னு பேசிக்காங்கிறவில்ல. கணவன் என்பவன் அவன் கண்டிப்பாக பங்கு பெறுவதற்கு தகுதி உள்ளவன், கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல பெண்களுடைய சைட்ல ஒரு தாய் கண்டிப்பாக கிடைக்கும், மகன் பிள்ளைகள் உட்காந்து உப்பாவுடைய பங்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அதே போலதான் மகன் மையத்துடைய மகனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல கணவன் உட்காந்தானா மனைவிக்கு கண்டிப்பாக பங்கு கிடைக்கும். இந்த ஆறு பேர் எந்த சந்தர்ப்பங்களிலையும் பங்கில் இருந்து அவர்கள் கிடைக்காதவர்கள், அவனுக்கு பங்கு கொடுக்கிறது நீ அல்ல என்ற பேச்சு கிடவில்லை. இவங்க அல்லாத அடுத்தவர்களுக்கு சில போது பங்கு கிடைக்கலாம், சில போது பங்கு கிடைக்காமல். உதாரணமாக சொல்கிற பொழுது ஒரு அங்க உட்காந்து இருக்கிறார், பாப்பாவும் இருக்கிறார், அப்பாவும் இருக்கிறாரா, இங்க பாப்பாவுக்கு பங்கு கிடைக்கும், அப்பாவுக்கு கிடைக்காது. ஏன் இடையில பாப்பா இருக்கிறதுனால, கண்டிப்பாக பங்கு போய் சேரும். இதன் அல்லாதவர்கள் சில போது பங்கு கிடைக்கலாம், சில போது பங்கு கிடைக்காமல் பொதுவாக சொல்லப்படுகிற ஹதீஸுடைய வார்த்தையில வந்திருக்கிற விஷயம் நான் பாருங்க, நிர்ணயம் செய்யப்பட்ட பங்கு, நிர்ணயிக்கப்பட்ட பங்குகள் ஆறு வகையாக தான் சொல்லுவாங்க. நிர்ணயம் செய்யப்பட்ட பங்குகள்ல போராட்ட நிர்ணயம் செய்யப்பட்ட பங்குகள் இந்த ஆறு, யாருக்கு எது கொடுக்கிறதாக இருந்தாலும் இந்த ஆறு பங்குகளுக்குள்ளதான் பங்கு பெறுகிறவர்கள் வரக்கூடாது. இதை தாண்டி வேறு யாரும் வரமாட்டாங்க. அந்த ஆறு பங்குகளையும் இந்த வரலாற்று சம்பந்த தொடர்பாக இரண்டு பகுதிகளாக பிரித்து தந்திருக்கிறாங்க. எங்களை கணக்குகள் லேசான விலகி கொண்டது தான் சிம்பிள், யாருக்கும் கஷ்டமான விடயம் இல்ல, கொஞ்சம் நல்ல யோசனையோட பாட்டீங்கன்னு சொன்னா எல்லாருமே புரியும். ஆறு பங்குகள் எல்லாம் சொல்லியிருந்தால் ஒன்று அறையும் பகுதி, இந்த நான்கு ஒரு பகுதி என்பது கணவன் மனைவிக்குரிய ஹக்குகளாக கணிக்கப்படும், கணவன் மனைவிக்குரிய ஹக்குகளாக கணிக்கப்படும். உலகம் விஷ்ணு மாதாஜிக்கும் இல்லம் எங்குள்ள உன்னவன் உலகம் அல்லா சொல்லியிருக்கார். அந்த மனைவியர் மூத்தா போன மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் கணவன் மாதிரா பார்த்துருவான் பலப்பும் உங்களுக்கு நான்கில் ஒரு பகுதி இருக்கிறது. எனவே நான்கில் ஒரு பகுதி என்பது கணவனுக்குரிய ஹக்கு, அதே போல மனைவிக்குரிய ஹக்காக வரும் மூணாவது பகுதி எட்டில் ஒரு பகுதி, அத்துமன் எட்டில் ஒரு பங்கு. எட்டில் ஒரு பங்கு என்பது மனைவிக்குரிய ஹக்கு மாத்திருந்தார், எட்டில் ஒரு பங்கு என்பது வேற யாருக்கும் அது வராது, மனைவி என்பவருக்குரிய பங்குல எட்டில் ஒரு பங்கு என்பது அவருக்கு மாத்திரம் சொந்தமாகும். எப்ப மனைவிக்கு எட்டில் ஒரு பங்கு கிடைக்கிறது, ஒவ்வாத்தான கணவன் அந்த கணவனுக்கு பிள்ளைகள் யாரும் இருந்தால் மனைவிக்கு எட்டில் ஒரு பங்கு கொடுக்கப்படவில்லை. மனைவி அங்கே அந்த தாலிபு ரபியுடைய இரண்டு புகழப்பிள்ளைகளை கூட்டி வந்து ஷிகாய குறைபாடு செய்த பொழுது அல்லாஹ்வுடைய பார்வையை விளங்குகிறது. தீர்ப்பு சொன்னாங்க, அந்த ரெண்டு புகழப்பிள்ளைகளுக்கு மூன்றில் ரெண்டு பங்கு கொடுங்க, மனைவிக்கு எட்டில் ஒரு பங்கு கொடுங்க. ஒரு பங்கு என்பது அதில் கணவன் வபாத்தாக மனைவிக்குரிய ஹக்கு மாத்திரம் தான், வேறு யாரும் அதில் கூட்டிலேயே மாட்டார்கள். ஏனைய பங்குகள்ல ரெண்டு மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு ஏழு வரைக்கும் வேற பங்குகளை கூட்டி சேர்ந்து வருவார்கள். இரண்டாவது பகுதி இருக்கிறது இரண்டாம் பகுதி சுல்தான், சுல்தான் என்றால் மூன்றில் இரண்டு பகுதி, மூன்றில் ஒரு பகுதி, ஆறாவது ஆறில் ஒரு பகுதி. சொல்லப்பட்ட பகுதிகளும் அரை பகுதி, கால் பகுதி, எட்டில் ஒரு பகுதி, மூன்றில் இரண்டு பகுதி, மூன்றில் ஒரு பகுதி, ஆறில் ஒரு பகுதி என்ற இந்த ஆறு வகையான பங்குகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பங்கீடு செய்கிற பொழுதும் இதே நிலைப்பாட்டுக்குள் தான் பங்கீடுகளும் செய்யப்படுகிறது. இப்ப அடுத்த பாட்டு உங்களுக்கு வருகிறது, அரை பங்கை பெறுகிறவர்கள், அந்த அரை பங்கை பெறுகிறவர்கள் யார், அஞ்சு பேர் சுட்டி காட்டுது இவங்களுக்கு அறப்பங்கு கிடைக்கும்.
குழந்தைகள் யாரும் இல்ல, எனவே கணவனுக்கு மனைவியுடைய சொத்து இருந்து அறவாசி கொடுக்கப்படும்.
காது பங்கு சொன்னால் நான்கில் ஒரு பங்கை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள். இதுல ரெண்டு பேர் தான் வருவாங்க, ஒரு கணவன் அடுத்தது மனைவி, ஒரு கணவன் அடுத்தது மனைவி. மனைவி ஒப்பாந்தாகி அந்த மனைவிக்கு பிள்ளை இல்லாட்டி நம்ம சொன்னோம் மாப்பிள்ளைக்கு ஆகாது கொடுக்கும். மனைவி ஒப்பாந்தாகி அந்த சமாதான மனைவிக்கு பிள்ளைகள் யாரும் இல்லாட்டி கணவனுக்கு மனைவியுடைய சொத்தில் இருந்து அனுமதி கிடையாது. உலகம் மாத்தாது. மௌத்தா போன மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால், மௌத்தா போன பிள்ளை மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால், அந்த மௌத்தா போன மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் என்றால் என்ன, அது தண்ணி மூலமாக கிடைக்க பிள்ளைகளாக இருக்கலாம், அல்ல அந்த பிள்ளை ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு கிடைக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஆபத்தில் அங்கு கணிக்கப்பட வேண்டியது மௌத்தா போன மனைவிக்கு பிள்ளை இருக்கிறாரா இல்லையா. அது தன்னால கிடைச்சது, தன்னால் இல்லாமல் இவ்வளவு கிடைச்சது அது வேற விஷயம். மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் இவெல்லாம் இருந்தால் இந்த கணவன்மார்களால் உங்களுக்கு பல ரூபம் உங்களுக்கு நான்கில் ஒரு பங்கு கிடைக்கும். எனவே மௌத்தா போன மனைவிக்கு கணவன் இருக்க வேற யாரும் பிள்ளைகள் இல்லாத பொழுது அந்த கௌதி இருக்கிற இந்த கணவனுக்கு பிள்ளைகள் இருக்கிற பொழுது காரணமாக இந்த ஒரு மகன் இருக்கிற நோக்கம் நான்கு பங்குகளாக பிரிச்சு அந்த நான்கு பங்குகள்ல ஒரு பங்கு இந்த கணவனுக்கு வரும், மற்ற மூணு பங்கு இந்த ரெண்ட மகனுக்கு வரும். நான்கில் ஒரு பங்கு மனைவியை சொத்திலிருந்து, நான்கில் ஒரு பங்கு கணவனுக்கு வரும், அதுக்கு பிறகு அந்த நான்கு பங்கில் ஒன்று போக மூணு பாக்கி இருக்கும். அந்த மூன்று பங்கு மையத்துடைய மகன் இருந்தால் மகனுக்கு கிடைக்கும், மையத்துடைய சகோதரர் இருந்தால் சகோதரருக்கு கிடைக்கும், அந்த மையத்துடைய வாப்பா இருந்தால் வாப்பாவும் கிடைக்கும். இப்படி அவ்வாறு கட்டுப்படுத்த தந்திருக்கிறான். கணவனுடைய ஹக்கில மனைவிய சொத்திலிருந்து அறவாட்டி கிடைக்கலாம், மனைவிக்கு உள்ள இல்லாட்டி மனைவிக்கு உள்ளே இருந்தால் நான்கில் ஒரு பங்கு கிடைக்கும். இதே போல அந்த நான்கில் ஒரு பங்கு என்பது மனைவிக்குரிய ஒரு பங்காக வரும். அது எப்படி சொன்னால் கணவன் ஒப்பாசாமி கணவனுக்கு பிள்ளைகள் இல்லை என்றிருந்தால் மனைவிக்கு நான்கில் ஒரு பங்கு கிடைக்கும். கணவன் ஒப்பாசாமி அந்த கொப்பாத்தார கணவனுக்கு பிள்ளைகள் இல்லை என்றிருந்தால் அங்கே பார்க்கப்பட வேண்டியது அந்த பிள்ளை என்பது என்னால பிள்ளை கிடைக்கல என்பதல்ல, கணவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லை என்பதை பார்க்கும். சொத்து பங்காக பங்கு வைக்கப்பட வேண்டும். அதில் ஒரு பங்கு மனைவிக்கு கொடுக்கப்பட்டு மற்ற மூன்று பங்கு வருகிறது, அது தேவையான மாறிக்கிறேன் அந்த மூன்று பங்கு இருப்பாங்க. இந்த மனைவியுடைய நான்கில் ஒரு பங்கு என்பது ஒரு கணவனுடைய ஹக்காக அல்லது மனைவியுடைய ஹக்காக வரும், வேறு யாரும் அந்த பங்குடையவர்களாக வர மாட்டார்கள். அடுத்தது எட்டில் ஒரு பங்கை பெறுகிற அது மனைவிக்குரிய ஹக்கு மாத்திரம் ஆரம்பத்தில் சொன்னது போல எட்டில் ஒரு பங்கு என்பது மனைவிக்குரிய ஹக்கு மாத்திரம். ஒப்பாதான கணவனுக்கு பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் அந்த மனைவிக்கு எட்டில் ஒரு பங்கு கிடைக்கும். பிள்ளைகள் என்று வருகிற பொழுது ஆண் பிள்ளைகள் அல்லது பெண் பிள்ளைகள் அல்லது மகன் உள்ள பேரன் பேத்திகள் இப்படி இருந்தாலும் மனைவியுடைய சொத்து அங்கு எட்டில் ஒரு பங்காக அமையும். இதை சொல்வாங்க மிக கறி குறவுகள் இவ்வாறு பால செல்லப்பட்ட ஆறு பங்குகளை ரெண்டு பகுதியாக பிரிச்சு முதல் பங்குல மிஸ்பு ரூடு சூன் என்று சுருக்கமாக சொல்வார்கள். அரை பங்கு கால் பங்கு எட்டில் ஒரு பங்கு இரண்டு பகுதி மூன்றில் ஒரு பகுதி ஆறில் ஒரு பகுதி இவ்வாறு பிரித்திருக்கிற காரணம் என்னன்னா கணக்குகள் செய்யறதுக்கு யாருக்கு எந்த பங்கை கொடுக்கிறது என்பதற்கு இலக்கம் விளக்குவதற்காக உதாரணமா பாருங்க. இந்த இடத்துல எட்டில் ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டிய மனைவி அந்த எட்டில் ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டிய காரணம் என்று சொன்னால் மையத்துக்கு மகள் இருக்கிற பொழுது மனைவியுடைய பங்கு எட்டில் ஒரு பங்கா ஆகும். மையத்துக்கு மகள் அது மையத்துக்கு மகள் இருந்தால் மனைவியுடைய பங்கு எட்டில் ஒரு பங்கா ஆகும். மையத்துடைய மகள் வந்திருக்கிறாள், அவள் தனியவர் இருக்கிறாள் என்ற பொழுது அவருக்கு அறவாசி கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். மையத்துடைய மகளுக்கு அறவாசி கொடுக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். அதே போல மையத்துக்கு உமாவும் இருந்தாலும் மையத்துக்கு உமாவும் இருக்கிறார். இந்த மையத்துக்கு உமா என்று வருகிற பொழுது மையத்திற்கு உமாவுக்கு இந்த ஆறு ஒரு பங்கு குரான் சொல்கிறது. காரணம் கண்டா மையத்துக்கு உள்ள இருக்கிறதுனால பிரிச்சு காட்டாங்கிறது ஒரே நேரத்துல இந்த மூணு பேருடைய கணத்தை இப்படி செஞ்சு முடிஞ்சது. இங்க மனைவிக்கு எட்டு ஒரு பங்கு கொடுக்கணும், இங்க மையத்துடைய சொந்த மகளுக்கு அளவாக கொடுக்கணும், மையத்துடைய உமாவுக்கு 1000 பங்கு கொடுக்கணும். இந்த மூளை நாங்கள் சிம்பிளா கை கொடுத்தால்தான் அந்த 2 பங்கு அறிஞ்சிருக்கிறாங்க. சொல்ல போறாங்க முதல் பகுதியில நிற்பு கொடுக்கப்பட வேண்டிய அந்த நிலைப்பாட்டுக்குட்பட்டவர்கள், கரிகுத்தாணி என்ற இரண்டாம் பகுதியில இருக்கிற ஏழையும் ஒன்றுடன் பெற்றிருந்தார். அதாவது மூணில் 2 பங்கில் அல்லது மூணில் 1 பங்கில் அல்லது 6 ஒரு பங்கில் என்ற பங்கை பெறுகிறவர்களுடன் வந்திருந்தார். அப்ப சொல்லுவாங்க நேர போது அந்த கணக்கு பிரிக்கிறது நீங்க 6 போட்டா 3 பங்கு கொடுக்கலாம். அல்லது கரிக்குழவர் என்ற முதல் பகுதியில ரூடு என்ற 4 ஒரு பங்கை பெறுகிறவர்கள் இரண்டாம் பகுதியுடன் வந்திருந்தால் அந்த 12 இலக்கத்தை போட்டாங்க பிரித்து கொடுத்துடலாம். முதல் பகுதியில் வந்து 8 ஒரு பங்கை பெறுகிறவர்கள் 2 பங்குடன் சேர்ந்து வந்திருந்தால் 24 என்ற இலக்கத்தை போட்டால் நீங்க பங்கு பிரித்து கொடுத்துடலாம். அந்த அமைப்புல உதாரணம் கலந்து பாருங்க, இங்க டோமினுக்கு எந்த மனைவிக்கு 8 ஒரு பங்கு கொடுக்கணும், மகனுக்கு இங்க 6 கொடுக்கணும், இங்க உமாவுக்கு செய்யணும் 6 பங்கு கொடுக்கணும். உமாவுக்கு 6 பங்க என்ன செய்வாங்க, 24 என்ற இலக்கத்தை ஒன்று செய்வாங்க. 24 என்ற ஒரு அடிப்படை இலக்கத்தை வச்சு திரும்பி கொடுப்பாங்க. இந்த 24 என்பதுல மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு என்பது 8 ஒரு பங்கு. 24 எட்டா பிரிச்சா 1 பங்குக்கு 3, அதேபோல 24 என்ற மகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பங்கு 6, 24 பிரிச்சா 15 வரும். 24 பங்குல உமாவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய 6 என்ற பகுதி 6 பகுதி 24 பிரிச்சா 1 பங்குக்கு 4 வரும்.
மகன் யாரும் மகன் யாரும் இருக்கக்கூடாது. அவள் மகள் சேர்ந்து வந்துட்டாங்கண்டா இவங்களுக்கு தனியாக ரெண்டு பங்கு போகாது, ஏன் போகாது என்று சொல்லப்பட்டது போல இங்க ரெண்டு பங்கு கொடுத்தா அங்க ஆம்பளை பிள்ளைக்கு இவங்களுக்கு கொடுக்கிறத போல டபுள் பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற சாத்தியம் அங்கு இல்லாமல். எனவே மகனும் மகன் சேர்ந்து வருகிற பொழுது அந்த நிர்வாகம் செயல் என்ற கணக்கு அந்த நடைமுறையில எனவே இவங்க ரெண்டு மகன்மாராக இருக்குகிற பொழுது இவங்க ரெண்டில் மூன்றில் ரெண்டு பங்கு கிடைக்கிறதுக்கு நிபந்தனை அந்த மகன்மாரி யாரும் இருக்கக்கூடாது. எனவே ரெண்டு அல்லது ரெண்டு கூடுதலா எவ்வளவு போகிறாங்க அதே போலதான் சொந்த சகோதரி அல்லது மகனின் மகன் பேத்தி அல்லது தாய் வழி சகோதரி இவங்களும் ரெண்டு பேராக வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நிபந்தனைகளுடன் அவங்களுக்கு மூன்றில் ரெண்டு பங்கு கிடையாது. வேறு யாருக்கு மூணில் ரெண்டு பங்கு கிடைக்கிற பங்குடையவர்களாக ஆண்கள வேறு யாரும் வரமாட்டாங்க, பெண்கள் வேறு யாரும் ஆண்களுக்கு அது சம்பந்தமே இல்லை. பெண்கள் நாலு பெண்களுக்கு தான் அந்த பங்கு, இந்த நாலு பெண்கள் எந்த பெண்களுக்கும் இந்த மூன்றில் இரண்டு பங்குகள் கொடுக்கப்படுகிற சூழல் அங்கு வரமாட்டாங்க. அதை தொடர்ந்து அழகாக வருகிறது மூன்றில் ஒரு பங்கை பெறுகிறார்கள், மூன்றில் ஒரு பங்கை பெறுகிறவர்கள் இதுல ரெண்டு பேர் வருவாங்க. ஒன்று மையத்துடைய உமா, அடுத்தது மையத்துடைய தாய் வழி தமிழ் மையத்துடைய மையத்துடைய உமாவும் மையத்துடைய தாய் வழி சகோதரி இவர்களுக்கு அந்த அச்சுறுத்தல் பங்கு என்பது அவர்களுக்கு மூன்றில் ஒரு பகுதி கிடைக்கும். நான் ஆர்வத்தை சொன்னேன் வயிற்றுக்கு பிள்ளைகள் இருந்தா உம்மளை காப்பாட சொத்து பிள்ளைகளுடைய சொத்துல ஆர்வம். வயிற்றுக்கு பிள்ளைகள் இல்லாட்டி வயிற்ல எப்புள்ளவும் வரதும் அல்லது அவமாவும் பணி உண்மையும் சொல்லு. உமா வாப்பாவுதான் சொத்து கிடைக்கும், உமா கேவல கிடைக்கும், பாப்பா கேவல கிடைக்கும், உமாவுக்கு மூன்றில் ஒரு பகுதி கிடைக்கும் தான் சொல்லுவார். அப்ப குரானுடைய அடிப்படை குரான் ஒப்பாத்தாகி ஒப்பாத்தானவருக்கு அவருடைய உபர பிள்ளைகள் யாரும் ஈடாக்கி உம்மட பங்கு மூன்றில் ஒரு பங்கு கிடைக்கும். ஆனா மேலதிகமான நிபந்தனை அந்த ஒப்பாத்தானவருக்கு சகோதர சகோதரிகள் ரெண்டு பேர் அல்லது ரெண்டு பேரை விட கூடுதலாக இருக்கக்கூடாது. ரெண்டு பேர் ரெண்டு பேரை விட கூடுதலாக இருக்கக்கூடாது. அந்த தாய்க்கு சொல்லப்பட்ட நிபந்தனை நீங்க பார்க்கலாம். மூன்றில் ஒரு பங்கை பெறுகிறவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறார்கள். முதலாவது தாய் நிபந்தனை என்று சொன்னா மையத்திற்கு பிள்ளைகள் அல்லது ஒன்றுக்கு அதிகமான சகோதர சகோதரிகள் இல்லாமல் இருப்பது இந்த நிபந்தனாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இரண்டாவது தாய் வழி சகோதரி சகோதரத்துவத்தின கூட அப்படி சொன்னோம். அதுல தாய் வழி சகோதரத்துவம் இந்த தாய் வழி சகோதரத்துவம் என்பவர்கள் ஒரு ஆளுக்கு விட கூடுதலாக ரெண்டு அந்த ரெண்டு விட கூடுதலாக வந்தாங்கண்டா அவங்களுக்கும் மூன்றில் ஒரு பகுதி கொடுக்கப்படும். அந்த போராடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது வயிற்றான வலு யூரத்தும் கலாரசன் அபிமுகத்தும் வளவு அகும் அவ்வுத்தும் அந்த தமிழ் உத்தும் என்ற வார்த்தை தாய் வழி சகோதரத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறது என்பதை உலகத்தில் தெரிவுபடுத்தியிருக்கிறார். எனவே அவர்களுக்கு மூன்றில் இரண்டு பங்குகள் கொடுக்கப்பட வேண்டும். உதாரணமாக இங்க இருந்த தாய் வழி சகோதர சகோதரிகள் ரெண்டு பேர் வந்திருக்கிறார்கள். இவங்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு. எனவே இந்த செய்வாங்க இந்த ஆயுள் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு என்ற இரண்டையும் சேர்ப்பதற்காக வேண்டி ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த ஆறாம் பிரிவாக பங்கு அதுல இவருக்கு மூன்றில் ஒரு பங்கு என்ற வகையில ரெண்டு பங்கு இருக்கும். ஆறு மூணா பிரிஞ்ச ஒரு பங்கு ரெண்டு வரும். அதே போல உண்மையுடைய பங்கு ஆறு ஒரு பங்கு என்ற வகையில இங்கே ஒன்று கொடுக்கப்படும். மூன்று பங்குகள் வேறு யாரும் சகோதரிகளுடன் ஒரு பயனுடைய சகோதரன் என்று வந்திருந்தால் அந்த சகோதரருக்கு பாக்கி அந்த மூன்று பங்கு போகும். அப்படி இல்லாத பொழுது திருப்பியும் அந்த பாக்கியை இவர்களுக்கு திரும்பி கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு மக்கள் அவருக்கு அந்த மக்களுக்கு மத்திய சொல்லுவார்கள். அந்த மக்கள் அவருக்கு எழுதுகிறார்கள். சொல்லப்படுகிற விஷயம் இந்த எங்கும் அல்ல இந்த அளவுக்கு தெளிவாக பிராண்டு சொல்லியிருக்கிறானே என்ற மேலோட்டமான வடிவத்தான் தருகிறேன். மேலதிகமான விளக்கங்கள் பலமாக நீங்க அணுகின்றாங்க நீங்க கேட்டுக்கொள்ளலாம். அந்த பாராளுடைய மந்திரத்தை நீங்க திரும்பி திரும்பி பார்த்துக்கிற பொழுது உங்களுக்கு அதனை நீங்க தானாக தெளிவுகளை பெற்றுக் கொள்வதற்கும் உங்களுக்கு சாத்தியமாக அமையும். இவ்வாறு பிராண்டு சொல்லப்பட்ட மூன்றின் ஒரு பங்கு என்பது இந்த ரெண்டு தாரால் தான். இதுல வேறு யாரும் வரமாட்டார்கள். மூன்றில் ஒரு பங்கு என்பதுல வேறு யாரும் வரமாட்டார்கள். இந்த இடத்துல தான் அவர்களுக்கு ஏற்பட்டு ஒரு மக்கள் உங்களுக்கு
கணவன் ஒப்பாத்தாக இருந்த மனைவி, மனைவி அதே போல வாப்பா உமா, இவ்வளவு மக்களா வந்து
நான்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க, நான்கு ஒன்று போனால் மூணு பாக்கி, அந்த மூணுல
வகையில இதை எப்படி நாம் செயல்படுத்துவது என்ற நிலைப்பாட்டு இந்த மொத்தத்திலிருந்து மூன்றில் ஒரு பங்கு கொடுப்பதையும் எடுத்துக்கொள்ளும். இது போன்ற நிறுவனங்கள் வருகிற பொழுது விகிதத்திலிருந்து மூன்றில் ஒரு பங்கு கொடுப்பதையும் எடுத்துக்கொள்ளும். எனவே இந்த விகிதத்திலிருந்து மூன்றில் ஒரு பங்கு கொடுத்தது என்பது அது பாருக்கு மாற்றமானது இல்லை என்ற கருத்தை ஒரு சாதித்தவர்கள் தான் முன் வச்சாங்க என்பதை சகாபாக்களை வரலாறுகளை பார்க்கிறோம். அதனால் நாம் அழிச்சு கொள்ள ஒத்தரை ஏற்றல சின்னத்தின மக்களாக்களை ஒரு அளவாக வித்தியாசமா பேசிட்டா இவர் கொடி தூக்கிறதும் அவருக்கு எதிராக கொடி தெளிக்கிறதும் இவருக்கு எதிராக பேசுறதும் சகாபாக்களை காலத்திலும் பல மக்களாக்கள் பிரச்சனை வந்தது.
அப்பா இல்லாமல் அப்பா இருந்தார் அப்பாவுக்கு அந்த ஆறு ஒரு பங்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும் பாப்பா இல்லை மயிருடைய வாப்பா தயார் போல இருந்து பங்கு போவார். அவர் பாப்பாவிற்காக மகன் தடுக்கப்பட்டிருந்தார். சொன்னேன், சில நபர்களுக்கு பொருள் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். அப்பாவும் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆள் ஒரு பங்கு அது பராண்ட வரல. அவர் எல்லாம் காலத்துல ஒரு உப்பம்மா அல்லது ஒரு பாப்பம்மா அது கேட்கிறாங்க, என்ன பேர அல்லது பேசி மூத்தா போயிருக்காங்க, என்ன சொத்தல் எடுத்தாங்க, அந்த செலவு விடுத்து எங்களுக்கு வர வேண்டிய உரிமைகள் ஹக்குகள் என்ன கருவி நாங்க ஏமாற்றப்படக்கூடாது. நாங்க அநியாயம் செய்யப்படுவதற்கு நாங்களே காரணமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கான அந்த நிலைப்பாட்டை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்க விட்டுக் கொடுக்கிறது வேற. இப்ப அந்த செக்கர் கேட்ட அந்த உப்பம்மா பாப்பம்மா அது கேட்டாங்க, அவ்வளவு செஞ்சிக்கம் இல்லாத காலத்துல எனக்கு இந்த பங்களிங்க தாங்க அதே போல பாப்பாவுக்கு பங்கு போகிறதாக இருந்தால் மைத்துடைய பாப்பா இருக்கக்கூடாது. மைத்துடைய பாப்பா இருந்தா பாப்பாவுக்கு தான் பங்கு வரவேடைய பாப்பா இருந்தா அப்பாவுக்கு பங்கு போகாது. அதே போல பாப்பா இருந்தா பாப்பாவுக்கு பங்கு போகாது. இதையும் நாம் அழகான முதல்வருக்கு தெளிந்து இருக்கிறோம். எனவே மைத்துடைய பங்கில் ஆறு ஒரு பகுதியை பெறுகிறவர் தகுந்தவர்கள் உமா வராங்க, பாப்பா வராங்க, அதே போல அப்பா இங்க உமம்மா பாப்பம்மா வராங்க. அது போக இருக்கிற இன்னும் தான் மகனின் மகன், மகனின் மகன் என்ற அந்த பேசிக்கு மகன் உள்ள பேசிக்கு மையத்துடைய சொந்த மகனுடன் அந்த மகனின் மகன் பேசி வந்திருந்தா ஒரு கட்டை எல்லாம் வைத்திருக்கிறான். அதே போல தந்தை வழி சகோதரி, தந்தை வழி சகோதரிக்கும் அந்த அந்த ஆறிலோர் பங்கை வைத்திருக்கிறார். அதே போல தாய் வழி சகோதர சகோதரிகள் இவங்க தனியா வந்திருந்தாங்கன்னு சொன்னா இவங்களுக்கும் ஆறி ஒரு பங்கை பெறுவதற்கான ஒரு நிலைப்பாட்டை அந்த அப்பா அது தெளிவுபடுத்திருக்கிறார். எனவே இந்த பங்குகளை தான் அந்த அப்பான சொல்லியிருக்கிறான். ஆறு பங்குகள் அரைவாசி கால்வாசி எட்டில் ஒரு பங்கு இது ஒரு பகுதியாகும், மூன்றில் இரண்டு பங்குகள், மூன்றில் ஒரு பங்கு, ஆறிலொரு பங்கு இந்த மூன்று பகுதியை இன்னொரு பகுதியாக உணவாக்கள் பிரித்து தந்திருக்கிறாங்க. இவ்வாறு பிரித்து தரப்பட்டது நாங்கள் கடற்கரை இலகுவாக அமைய வேண்டும் என்பதற்காகினால் இந்த ஆறு பங்குகளுக்குள்ளதான் யாருக்கு பங்கு கொடுக்கிறதால் மாறி மாறி வருகையுடைய இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு பங்கு அங்கு வரமாட்டார். ஆய்வுக்கு பிறகு ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சில மசாயிகளும் இந்த பராய் அல்லது ஈராக் என்ற இந்த சொத்துரிமை பங்கீடு செய்தல் இந்த பகுதியில் கிதாபுகளை அளவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்று வரை அந்த சஹாபாக்கள் எடுத்த முடிவில் எந்த மாற்றம் சகோதரன் முதல் பிரிவு இரண்டாம் பிரிவாக நாங்கள் முதல்ல பார்ப்போம்.
முதல் பிரிவுல இருக்காங்க, இரண்டாம் பிரிவுல தரக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்ப நாம் பார்க்கிறோம் கணவன் கேட்பவர்கள் முதல் பிரிவு என்னது என்ற அழை பகுதி கொடுக்கப்பட வேண்டும். வயிற்றுக்கு பிள்ளைகள் யாருமே இல்லை. முதல் பிரிவுக்குள்ள அரைவாசி கொடுக்கப்படுவாங்க. முதல் பிரிவுல இஸ்மு என்பது அரைப்பகுதி என்பது இரண்டாம் பிரிவில் சேர்ந்து வந்திருக்கிறது. எனவே இந்த தெய்வத்துக்கான நடைமுறையில ஆறு நிர்ணயிக்கப்பட்ட பங்கு எதுவுமே இல்லை. இந்த
அனந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட பகுதிகள் தான் கிதாபுகளை பார்க்கணும்.
மூன்று வகை ஒரு வகை இருந்திருக்கோம். அதை நீங்க ஆரம்பத்தில் சொன்னேன். கடைசி இருக்கக்கூடிய பகுதியில் பாருங்க, அனந்த சொத்துரிமை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் பற்றிய சில முக்கிய அடிப்படை. அதுல மூணு விஷயங்கள் தந்திருக்கிறோம். இது எப்பவுமே இந்த விஷயம் கவனிக்கப்பட வேண்டும். அனந்த சொத்துரிமை பங்கு செய்கிற விஷயத்துல தகுதி உள்ளவர்களுடைய விஷயத்தில் சில முக்கிய அடிப்படைகள். அதுல முதலாவது இருக்கிற தாய் தந்தை மகன் மகள் கணவன் மனைவி, இதுதான் ஆரம்பத்தில் சார் போடப்பட்டார். ஆறு பேர் சார் போடப்பட்டிருந்தாங்களே, அந்த ஆறு பேர் தான் தாய் தந்தை மகன் கணவன் மனைவி. இவர்கள் மையத்தின் சொத்தில் இருந்து அவசியம் பங்கினை பெறுவர். இவர்கள் அல்லாதவர்களுக்கு பங்கு கிடைக்கலாம், இல்லாமலும் போகலாம். இந்த ஆறு பேருக்கு பங்கு இல்லைன்னு பேச்சு வராது, கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஆறு பேர் அல்லாதவர்களுக்கு இல்லையாமலும் போகலாம், தினத்தந்தர்கள் கிடைக்கலாம். உதாரணமா பாருங்க, பாப்பாவும் அப்பாவும் வந்திருந்தார். ஒரு பாப்பாவும் இருக்கிறோம், அப்பாவும் இருக்கிறாங்க. பாப்பாவும் தான் பங்கு கிடைக்கும், அப்பாவுக்கு பங்கு கிடைக்கும், அப்பாவுக்கு பங்கு கிடைக்கும். அதே போல மூத்தா போனவருக்கு மகனும் இருக்கிறார், மகனின் மகன் இருக்கிறார் சொன்னால் மகனுக்கு தான் பங்கு கிடைக்கும், மகனின் மகனுக்கு பங்கு கிடைக்காது. அப்ப அது பங்கு இருந்தவர் அவுட் ஆகிறார். மூணாவது தாய், அதே போல தாயும் தான். உம்மாவுக்கு உம்மம்மாவும் இருந்தா உம்மாவுக்கு தான் பங்கு கிடைக்கும், உம்மம்மாவுக்கு பங்கு போகாது. எனவே இந்த விஷயத்துல வரைக்கும் இந்த ஆறு பேருக்கு கண்டிப்பாக பங்கு கிடைக்காகும். இவர்கள் அல்லாதவர்களுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல இவர்களின் காரணமாக பங்கு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். இரண்டாவது, மையத்தின் தந்தை மற்றும் மையத்தின் மகன் அல்லது மகனின் மகன் இருப்பின், மையத்துடைய பாப்பா மையத்துடைய ஆம்பளப்புள்ள மகன் அல்லது மகனின் மகன் இருந்தால் மையத்தின் சகோதர சகோதரிகளுக்கு சொத்தில் இருந்து எந்த பங்கும் கிடைக்கப்பட மாட்டார்.
மனைவிக்குள்ள இல்லாட்டி கணவனுக்கு அதுல டபல் அந்த அளவாசியாகவும் இருக்கும். ஒரே பரிசரத்தில் ஆணும் பெண்ணும் வருகிற பொழுது அவருடைய பங்கு இந்த நிர்வாகத்தையும் ரெண்டு பெண்களுக்கு கொடுக்கிற பங்கை போன்றதோடு ஆணுக்கு கொடுக்கப்படும். அதே போல பாருங்க, மனைவிக்குள்ள இருந்தால் கணவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பங்கு நான்கு பங்கு, கணவனுக்கு பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய பங்கு எட்டு வருவோம். அந்த ரெண்டுக்குள்ள இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பங்கு கணவனுக்கு கால் வாக்கு வருகிறது, மனைவிக்கு எட்டி ஒரு பங்கு வருகிறது. இந்த எட்டி ஒரு பங்கு எனவே ஒரு ஆணுக்கு ரெண்டு பட்சத்துக்கு கொடுக்கப்படுகிற பங்கு இரட்டிப்பால் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குரானுடைய அடிப்படைகளுக்கு பிடித்திருந்தார். அவசியம் தனக்கு வந்து சேர வேண்டிய தன்னுடைய கத்துக்களை பெற்றுக் கொள்வது, அதை தெரிந்து கொள்வது, அல்லது தன்னுடைய ஒப்பாந்தத்துக்கு பிறகு தன்னுடைய சொத்தில் யார் யாருக்கு எப்பேற்பட்ட பங்குகள் போக வேண்டும் என்பதை அதற்குரியவர்களிடத்தில் முன்கூட்டியை சொல்லி வைத்து விட்டு செல்வது. முன்னேற்பாடாக இந்த நிகழ்வு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதுக்கு பிறகு நீங்க இன்ட்ரெஸ்ட் பட்டியல் கிதாபுகள் வாங்கி பார்க்கலாம், அல்லது சம்பந்தப்பட்ட உளவாக்க அணுகி அதற்குரிய தெளிவுகளை தீர்வுகளை நீங்க கேட்கலாம். இந்த நேரம் நாம பார்க்கிறோம் அவருக்கு மகன் அப்துல் ரஹ்மான் இருப்பாரு. இந்த அப்துல்லாவை சொத்து அப்துல் ரஹ்மான் என்பவருக்கு பங்கு பிரித்து கொடுக்கல. இந்த அப்துல் ரஹ்மான் ஒப்பாத்தாகி அவருக்கு ஒரு மகன் உபயதுவான் இருந்திருப்பார். இப்ப இந்த அப்துல்லாவுடைய சொத்து பிரிக்கப்படல, அப்துல் ரஹ்மான் என்பவரும் இங்கே ஒமாத்தாகிட்டாரு. இப்ப இந்த அப்துல் ரஹ்மான் சொத்து இங்கே உபயதுலாவை பிரித்து கொடுக்கப்படும். இந்த அப்துல்லாவுடைய சொத்து உபயதுலாவை பிரித்து கொடுக்கறதுக்கு முன்னால, இந்த அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மானுடைய சொத்து உபயதுலாவை பிரித்து கொடுக்கப்படுறதுக்கு முன்னால, இந்த அப்துல் ரஹ்மான் பத்தருக்கு சேர வேண்டிய ஹக்கு அப்துல்லாவுடைய சொத்து செய்யும். இப்படி குடும்பத்தை பார்த்தீங்கன்னா எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால சொத்துக்கள் சரியானவர்கள் பிரிக்கப்படாம அங்கும் இங்குமாக அநியாயம் விளைக்கப்பட்ட நிலையில யாரோ யாருடைய சொத்தை வச்சு கொண்டு செய்வாங்க, இன்பம் அனுபவிச்சு கொண்டோம் அல்ல பங்கு பெற்றுக் கொண்டு இருப்பாங்க. உரியவர்களிருந்து சரியான கத்திகள் வந்து சேர்ந்து
முக்கியத்துவம் அல்லாவினால் இயற்றப்பட்டிருக்கிற வரையறை சட்ட வரம்புகள் வசூலவும் இந்த விஷயத்தை அல்லாவுக்கும் அல்லாவுடைய வசூலுக்கும் யாரும் வழிபடுகிறார்களோ இது என்ன நீரவிகள் ஓடிக்கொண்டிருக்கிற சுவர்கட்டங்களை விலை வைப்பான் என்ன சொல்லலாம். மதாரிக்கு போதிலாம் அதுக்கு அடுத்த ஆயிரத்தில் வசூலம் இந்த விஷயம் அல்லாவுடைய வரம்பும் அல்லாவுடைய வரையறைகள் இதை யாரு மாற்றம் செய்யறாங்களோ அல்லா அல்லாவுடைய மாற்றம் செய்யறாங்களோ ரெண்டு விஷயத்தான் அல்லா அல்லாவுடைய மாற்றம் செய்யறது. அதுக்கு பிறகு அல்லாவுடைய நிர்ணயம் செய்யப்பட்ட வரம்புகளை மீறுது. யாருக்கு என்ன பங்குகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லா நிர்ணயம் செஞ்சிருக்கானோ அந்த விஷயத்துல நலன்களுக்காக கவலையீனமாக அலட்சியம் போக்குவரத்து செயல்படுத்துறவர்கள் அல்லாஹ்வுக்கு அனுப்பிய முடிகிறது. இது அல்லாஹ்வுடைய கரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பான், அதுல நிரந்தரமாக விடுவாங்க. வரும் அதாவுமி அவர்களுக்கு ரொம்ப தருகிற இழிவை ஏற்படுத்துகிற வேதனை இருக்கிறது என்ன நம்ம முடிகிறது. இதை கனிமான சகோதரர்களே சாதாரணமான விஷயம் அல்ல. எவ்வாறு சொல்லுகின்ற சட்டத்தை நாங்கள் பேசி சொல்கிறோமோ, சட்டத்தை நாங்கள் கலந்து பார்த்து கொடுக்கிறோமோ, நோட்டினுடைய சட்ட திட்டங்களை பேசி நோட்டு கொடுக்கிறோமோ, அது போன்ற கட்சியுடைய சட்ட திட்டங்களை பேசி கட்சிக்கு போறோமோ, இதை போலவே இந்த அனந்த சொத்துரிமை என்ற இந்த நிலைப்பாடும் ஏற்படுத்தப்பட்ட வரம்புகள் வரையறைகள் என்பதை விளங்கி நாம் செயல்படுவோம். இவைகளை நடத்தி நாம் படித்தோமோ அதனுடைய பிரயோஜனத்தை எல்லாம் பொது ஆசிரியர்களுமானாக இதை யாரெல்லாம் ஏற்பாடுகள் செய்திருந்தார்களோ அவர்களுக்கு இதனுடைய முழுமையான கூலிகளை பெற்றவருமானாக, இதை போன்று பிரயோஜனம் பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறவர்களாக நம் அனைவரையும் நான் கபூல் செய்தல்வானாக. எங்களுக்கு வர வேண்டிய ஹக்க நாங்க அடுத்த விட்டுக் கொடுக்கிறது அப்பள சொத்துலேருந்து நாங்க இருந்து எங்க பிள்ளைகளுக்கு எந்த உரிமையும் வராது. காரணமாக அப்துல்லா அஹ்மத் என்பவரால் அந்த அஹ்மத் என்பவருக்கு ஹாமித் என்ற ஒரு மகன் இருக்கிறார். அதே போல ரெண்டு இந்த அப்பாவைக்கும் தனக்கு மத்தியில் உள்ள அப்பா இந்த அப்பாவுக்கு இப்ப இடத்துல இந்த அப்பன் என்பவருடைய ரெண்டு குபர பிள்ளைகள் இவங்க போகும் இவருக்கு கொடுக்கப்பட்ட குபரின் மத்த மேலம் இந்த பிள்ளைகளுக்கு பேரம் பேட்டிகளுக்கு அதிப்ப மகன்குள்ள பேரம் பேட்டிகளாக இருக்கலாம். மகன்குள்ள பேரம் பேட்டி அல்ல, மகன்குள்ள பேரம் பேட்டிகளாக அவருக்கு
வேறையாளருக்கும் பங்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்கிற மாதிரி குடும்ப சொத்து எங்க குடும்ப வயல் எங்க குடும்ப கடை எங்க குடும்ப பெரியவங்க மகா கேட்டு இப்படியெல்லாம் பேசுவான். ஆனா ஒரு நபருக்கு மட்டும்தான் வந்து சேர்ந்து அப்ப அப்பாட கூட்ட இந்த சொத்துக்கள் நிகழ்ந்து கொண்டு சேர்ந்து இருந்தா நாங்க கொஞ்சம் அதை ஆய்வு செஞ்சு பார்க்கணும். அந்த அப்பாட சொத்துல பங்கு பெற தகுதி உள்ளவர்களுடைய ஹக்குகள் சரியாக போறதுக்கு பிறகுதான் ஏந்த வாப்பாட சொத்து எனக்கு வந்திருக்கிறதா. அப்படி இல்லாம அந்த அப்பாட பிள்ளைகளுக்கு எதுவுமே போகாம எனக்கு அந்த சொத்து வந்து சேர்ந்து இருக்கிறதா என்று ஒவ்வொருத்தரும் பார்க்க தகவல் வாப்பாட சொத்து பிரச்சனை இல்ல, அந்த வாப்பாக்கு எப்படி சொத்து வந்துச்சு. அவருடைய சகோதரர்களுக்கு பங்கு எதுவுமே கொடுக்காம இவர் எல்லாத்தையும் குடுமி கொண்டாரு. அந்த சொத்தா நாங்க பெரிய கடையா வச்சு கொண்டிருக்கிறோம், பெரிய ஊடா வச்சு கொண்டிருக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு தெரியும்.
அந்த ஹக்குகள் வேறு யாருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஹக்குகள் எங்களோட வந்து சேர்ந்துடக் கூடாது. அந்த விஷயத்துல கூடுதலாக அப்படி வந்து சேர்ந்துட்டா பங்கீடு செய்யப்படாவிட்டால் உரியவர்களுக்குரிய ஹக்குகள் கொடுக்கப்படாமல் பொழுது சில சந்தர்ப்பங்கள்ல சில குடும்பங்கள் அந்த சொத்துல ஹராமான முறையில அந்த சொத்துக்களை பெற்றவர்கள் நம்மளோட வாழ்க்கையில சதா அந்த ஹராத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அதுக்கே அடிமைப்பட்டதாக அங்க ஆகின்றான். இந்த விஷயத்த கூடுதலாக பாலம் செலுத்துறது ஒரு பாரி ஒரு பொறுப்பு என்பதை நான் ஒவ்வொரு சிறந்த பாடத்தை அளவு வரைகிறோம். சகோதரனின் மகனுக்கு உரிமை வரும் எப்படி நீங்க ஆம்பளை பிள்ளைகள் யாருக்கு இருந்தா அவங்க சொன்னா சகோதர சகோதரி